நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நமது அன்றாட வாழ்வில் நமது உடைமைகளாக நாம் போற்ற வேண்டியவை குறித்து கூறுகின்றார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் டாக்டர் வி ஆர் அறிவழகன் அவர்கள்.
வணக்கம். யோகாவில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அண்டம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்பில் இருக்குது. காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், ஆகாயமாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அதனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். பஞ்ச சக்திகளும் நம்ம உடலில் இடம் காலம் எல்லாம் கணக்கு பண்ணி அதோடய செயல்பாடு இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக வாசு வாசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். வாசுவும் இது மையமாக வச்ச கருத்து தான். வாசு அப்படின்னா வானியல் வாழ்விட அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 10 அடிக்கு 10 அடி ஒரு ரூம் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும், 12 அடி இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஏன் இப்படி அந்த வாழுகிற வீட்டுக்கு இப்படியெல்லாம் கணக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சசக்திகள் அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அதை கட்டிடக்கலையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம கேட்கிற ரேடியோவாக இருக்கட்டும், பார்க்குற தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அலைகளை சரியான முறையில் உள்வாங்கி சரியாக பிரதிபலிச்சதுன்னா அந்த தொலைக்காட்சிக்கும் பெருமை, வானொலிக்கும் பெருமை, கேட்கிற நமக்கும் இனிமையாக இருக்கும். அதுபோல் இந்த பிரபஞ்ச அலைகளை சரியான கோண அளவில் ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், பொருத்தமாக அமைக்கும் பொழுது அது சரியான வகையில் அது உள்வாங்கி அந்த இடத்துல வாழ்கிற நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதை தான் வாசு அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இதே போல தான் இந்த உடல், இந்த உடல் இயற்கையோடு இணையணும், பஞ்சபூதங்களோடு இணையணும். இணையும் பொழுது தான் வந்து ஒரு உயிர் சீரிய முறையில் உருவாகுது. ஒரு காலத்தில் மனிதன் தோன்றாத காலத்தில் தொடு உணரும் அறிவு அப்படின்னு முதல் அறிவோடு இந்த பஞ்சபூத சக்திகள் ஒரு உயிரை உருவாக்குனது. அதுதான் செடி கொடி தாவரங்கள். அதற்கப்புறம் தொடு உணரும் அறிவோடு ருசிக்கும் அறிவும் சேர்ந்து சிப்பி சங்கு இப்படியெல்லாம் சில உயிரிகள் தோன்றி நமக்கு இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதற்கடுத்து தொடு உணரும் அறிவு, ருசிக்கும் அறிவு, நுகரும் அறிவு, இதுவும் சேர்ந்து சில உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. எறும்புகள், கரையான்கள். நம்ம 15 அடி உயரத்தில் சர்க்கரை டப்பாவை வச்சாலும் அது அந்த கீழே இருக்கிற எறும்பு வாசம் எடுத்து கொண்டு போய் அந்த சர்க்கரை டப்பாவை காலி பண்ணிவிடும். அதற்கு நுகருங்கிற அறிவு ரொம்ப திறம்பட இருக்குது. அதற்கடுத்து பார்க்கும் அறிவு சேர்ந்தது. தும்பி வண்டு இப்படி போன்ற ஜீவராசிகள் தோன்ற ஆரம்பிச்சுது. அதற்கடுத்து கேட்கிற அறிவும் சேர்ந்து பறவைகள், விலங்குகள் அப்படின்னு உயிரினங்கள் தோன்றியது. அதற்கடுத்து பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவும் சேர்ந்து தான் நம்ம மனிதன். சில ஜீவராசிகளுக்கு 6 அறிவு உண்டு. துல்காபியத்தில் பார்த்தோம்னா கிளி, குரங்கு, யானைக்கு 6 அறிவு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆக மனிதனுக்கு அந்த பகுத்தறிகிற தன்மை இருக்குது. அந்த பகுத்தறிகிற தன்மையை பயன்படுத்தி பக்குவமாக பண்போடு வாழணும், சொத்து சுகத்தோடு வாழணும். மனுஷன் பிறந்தா சொத்து சுகத்தோடு வாழணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். என்ன சொத்து சுகம்? திருக்குறளில் அற்புதமாக இதை பற்றி சொல்லியிருக்கு. 10 விதமான சொத்துக்கள் நமக்கு வேணும் அப்படின்னு. என்ன 10 விதமான சொத்துக்கள்? நம்மளாக சம்பாதிக்கிற சொத்தாக இருக்கணும். அடுத்தவங்க அப்பா அம்மா தாத்தன் பாட்டன் இவங்க தேடி கொடுத்த சொத்தாக இருக்கக்கூடாது. நம்மளாக சம்பாதிக்கிற சொத்து, கல்வர்களால் கவரப்படாத சொத்தாக இருக்கணும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. என்ன சொத்து அப்படின்னு பார்த்தா, சொத்து அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல் வந்து உடைமை, அசட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 10 உடைமைகளை திருக்குறளில் வள்ளுவம் அழகாக சொல்லுது. என்னென்ன உடைமை அப்படின்னு பார்த்தா, முதல் உடைமை அடக்கம் உடைமை. அதற்கடுத்து அருளுடைமை, அதற்கடுத்து அறிவுடைமை, அதற்கடுத்து அன்புடைமை, அதற்கடுத்து ஆழ்வினை உடைமை, அதற்கடுத்து ஊக்கமுடைமை, அதற்கடுத்து ஒழுக்கமுடைமை, அதற்கப்புறம் பண்புடைமை, அதற்கப்புறம் பொறையுடைமை, பத்தாவது உடைமையாக நான் உடைமை அப்படின்னு பத்து உடைமைகள் திருக்குறளில் அழகாக சொல்லுது. உடைமை அப்படிங்கிற சொல்லோடு அதிகாரங்கள் இந்த பத்து தான் இருக்கும். 133 அதிகாரம் இருந்தாலும் இந்த பத்து அதிகாரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. இந்த பத்து அதிகாரப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா அதுதான் பெரிய யோகா. யோகத்துடைய அடிப்படை இலக்கணமே இயம நியம தர்மங்களை அனுசரிக்க வேண்டும். இயமம் அப்படிங்கிறது சமுதாய ஒழுக்கம், நியமம் என்பது சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்து உடைமைகளை பார்த்தோம்னா முதல்ல அடக்கம் உடைமை, பெரியவர்கள்ட்ட அடங்கி நடக்கணும். அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லிவிடலாம். அடக்கத்தோடு ஒருத்தர் வாழ்ந்தா தேவலோகத்தில் தேவர்களில் ஒருவராக மதிக்கப்படுவான் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அதற்கடுத்து அருளுடைமை, அருளுகின்ற மனோபாவம் வேண்டும். அருளுகின்ற மனோபாவம் அப்படின்னு பார்த்தா தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணாமல் தனக்கு யார் இவர் அப்படின்னு தெரியாத நபருக்கு கூட உதவுகின்ற மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும். அதற்கடுத்து அறிவுடைமை, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு குறுக்கி சொல்லலாம். படித்தா பத்தாது, அதுபடி நடக்கணும். வீடு அமைப்பு பார்த்தோம்னா முதல்ல வாசல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வீட்டுக்கு முதல்ல கால் வச்சுறது படி, நம்ம படிக்கணும். அதற்கப்புறம் நடை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில், நடை, அப்புறம் தாழ்வாரம், அப்புறம் முற்றம், அப்புறம் சமையலறை அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க. படிக்கணும், படித்து அதுபடி நடக்கணும். அப்போ தான் அறிவு வெளிப்படும். உள்ளே போவது கல்வி, வெளியே வருவது அறிவு. அறிவுடைமை பொருத்தமான இடத்துல பொருத்தமான விஷயத்தை வெளிப்படுத்தினா தான் அந்த அறிவுடைமைக்கு அழகு. அதற்கடுத்து அன்புடைமை, அன்பே சிவம், சிவம்னா ஆனந்தம், அன்பு காட்டினா அதற்கு இணை ஏதும் இல்லை, அன்பே சிவம். அன்பால் சாதிக்க முடியாது, இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அன்பு காட்டணும். தன்னை சார்ந்தவர்கள்ட்ட மட்டுமல்ல பயிர்கள்கிட்ட கூட அன்பு காட்டணும். வள்ளலார் சொல்கிறார், ஜீவராசிகள்கிட்ட அன்பு காட்டணும் அப்படின்னு எல்லாரும் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அதற்கடுத்து ஆழ்வினை உடைமை, நம்ம எந்த செயலை எப்படி சிரத்தை எடுத்து செய்யணும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது வேறு அதிகாரத்தில் வந்த குரலாக இருந்தாலும் முயற்சியை சீரிய முறையில் செய்யும் பொழுது இந்த ஆழ்வினை உடைமை அழகு பெறுகிறது. அதற்கடுத்து ஊக்கமுடைமை, ஊக்கம் வேணும். ஒரு ஊக்குவிப்பவன், ஊக்கு இருக்குது பாருங்கள், நம்ம துணிக்கு போகிற ஊக்கு, அந்த ஊக்கு விற்பவனுக்கு கூட ஊக்கம் கொடுத்தால் உலகத்தையே ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கரேஜ்மெண்ட், ஊக்கம், சுய ஊக்கமும் இருக்கணும், பொது ஊக்கமும் இருக்கணும். அப்போ ஊக்கத்தோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டோட எந்த செயலையும் நம்ம செயல்படுத்தணும், செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த உடைமையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கடுத்து ஒழுக்கம் உடைமை, ஒழுக்கத்தில் நல்லொழுக்கம் வேண்டும், தீயொழுக்கம் ஆகாது. அதனால் தீய ஒழுக்கம் நல்லொழுக்கம், தீய ஒழுக்கங்கிறது 10 மணி அலுவலகத்துக்கு எப்போதுமே எங்கே நாராயணசாமியை காணோம் அப்படின்னா அவர் கரெக்டாக 10:30 தான் சார் வருவார் அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்வார். அப்போ அது தீய ஒழுக்கம். 10 மணிக்கு வர வேண்டியவர் எப்போதும் 10:30 வர்றார், ஒழுக்கமாக கரெக்டாக 10:30 வர்றார், அது தீய ஒழுக்கம். நல்ல செயல்களில், நல்ல பேச்சில் நல்ல ஒழுக்கம் வேண்டும். அதற்கடுத்து பண்புடைமை, பண்பு உடைமை, நல்ல பண்பு. வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க வாங்கன்னு வாயால் மட்டும் உபசரிக்காமல் மனசாலையும் உபசரிக்கணும். மனசுக்குள்ளே இந்த ஆள் ஏன் இப்போ வந்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே வருந்திக்கிட்டு வாயால் மட்டும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறது போல் இல்லாமல் திரிகரண சுத்தி வேணும். உடல், மனம், செயல் எல்லாம் ஒன்றி வாங்க 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 வாங்கன்னு அவங்கள கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரணும். மனசு அப்படியே சந்தோஷப்படணும், உட்கார வச்சு கவனிக்கணும். விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரமே தனியாக இருக்குது. இதெல்லாம் நல்ல பண்பு. அதற்கடுத்து பொறையுடைமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை வேண்டும். பொறுமைக்கு நிகர் எதுவும் இல்லை. உலக ஆயுதங்கள்லேயே மிக சிறந்த ஆயுதம் பொறுமை. காந்தி அந்த பொறுமை, அகிம்சை இப்படிங்கிற சில ஆயுதங்களை தான் எடுத்தார், இன்றைக்கும் போற்றப்படுகிறார். அதற்கடுத்து கடைசியாக 10வது உடைமையாக நான் உடைமை, நாணுதல். ஒரு தவறு பண்ணால் ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு வெட்கப்படணும். தலகணம் தூக்கக்கூடாது. எல்லாரும் தப்பு பண்ணும்பொழுது நாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்காம தவறுக்கு வெட்கப்படுகிற தன்மையை வளர்த்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட அந்த 10 உடைமைகள் வேற யாரும் கொடுக்க முடியாது, நமக்கு நாமே தேடிக்கிற உடைமைகள். இந்த 10 உடைமைகளை நம்மளே சம்பாதிச்சு அதுபடி சிறப்பான முறையில் நடந்தால் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வசந்தம் வீசும். ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லொழுக்கம் அப்படின்னு சொன்னேன். அந்த நல்லொழுக்கத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் 5 விஷயங்கள் இருக்குது. ஒன்று தூய்மை. தூய்மை எங்கே இருக்கணும்? உடல்லையும் இருக்கணும், உள்ளத்துலையும் இருக்கணும். உடம்பை சோப்பு போட்டு குளித்தா பத்தாது, வெளியில் சோப்பு போட்டு குளித்தா பத்தாது. உள்ளே இருக்கிற அவயங்களும் சுத்தமாக இருக்கணும். அது இல்லாமல் உடல் மட்டும் உள்ளவும் வெளியவும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, மனமும் சுத்தமாக இருக்கணும். இதுதான் தூய்மை. ரெண்டாவது விஷயம் திருப்தி. போதுகின்ற மனோபாவம் வேண்டும். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரே, இறைவா உனக்கு நன்றின்னு சொல்கிற மனோபாவத்தை வளர்த்துக்கணும், திருப்தி படணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது நல்லொழுக்கம்னா தவம். தவம்னா கட்டுப்பாடு. தவம்னா காட்டில் போய் உட்காந்துக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. தவம்னா கட்டுப்பாடு. உடலால் கட்டுப்பாடு இருக்கணும், உள்ளத்தால் கட்டுப்பாடு இருக்கணும், செயலால் கட்டுப்பாடு இருக்கணும். இப்படி எதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாட்டோடு இருந்தோம்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். கட்டுப்பாடு இருக்கணும். அதற்கப்புறம் நற்பழக்கம், அடுத்த ஒரு நல்லொழுக்கம். தவத்திற்கு அடுத்தபடியாக நல்ல பழக்கம், நற்பழக்கம். நல்ல பழக்கம் இருக்கணும். படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். குர்ஆனில் என்ன சொல்லுது? கற்றவனாயிரு, கற்பவனாயிரு, கற்பிப்பவனாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கணும். படித்ததை விட்டுறக்கூடாது. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். படித்தபடி நடக்கணும். இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். அதற்கடுத்து இறை நம்பிக்கை வேணும். இறை நம்பிக்கை வேணும். இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை வேணும். கடவுள் மேலே பக்தி உண்டா? ஏதோ இருக்குன்னு சொல்லக்கூடாது. முழுசாக இருக்குது. முழுசாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி என்னென்னா, கடவுள்கிட்ட போய் இதையும் கேட்கக்கூடாது. கடவுளே அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்கிறதே தவறு. முழு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்மை படைத்த இறைவனுக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இறைவனுக்கு போய் எனக்கு அதை கொடுக்குறியா இதை கொடுக்குறியான்னு எடுத்து சொல்லுகிற பழக்கத்தை நம்ம கைவிடணும். இன்ன காரணத்தால் இறைவன் நமக்கு இந்த செயலை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற மனோபாவத்தை வளர்த்து கொண்டு நமது கடமையில் துளிகூட பிசகாமல் பிழை செய்யாமல் செயலை முழுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தாவே செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு அங்கே இறைவன் வந்துடுறார். ஒவ்வொரு அனுபவத்திலையும் இறைவனை பார்க்கணும். கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், பிறப்புக்கு பின்னே யாதனை கேட்டேன் பிறந்துபார் என்று இறைவன் பணித்தான், இறப்புக்கு பின்னே யாதனை கேட்டேன் இறந்துபார் என்று இறைவன் பணித்தான். அனுபவித்து அறிவது தான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ ஏன் என்றேன், அதற்கு ஆண்டவனோ அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். அப்போ ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஆண்டவனை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு செயலையும் ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கணும். இதெல்லாம் நல் ஒழுக்கங்கள்.
இதுவரை அன்றாட வாழ்வில் யோகா என்ற தொடரில் நமது உடைமைகளாக நாம் போற்ற வேண்டியவை குறித்து விளக்கினார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் டாக்டர் வி ஆர் அறிவழகன் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரிக்கு, அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதற்கு dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்பதோடு உங்களது கருத்துக்களையும் மறவாமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நேயர்களே,